இன்றைய சைவ சித்தாந்த ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள திருவருட்பயணிலே ஏழாம் அதிகாரமாகிய உயிர் விளக்கம் என்ற அதிகாரத்திலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. அதனை இன்று தொடர்ந்து செய்வதற்கு குருவருள் பாலித்துள்ளது. இன்றைய சிந்தனையாக விளங்கக்கூடிய ஏழாம் அதிகாரம் உயிர் விளக்கம் என்ற இந்த அதிகாரத்திலே சிவத்தோடு ஒன்றுபட்டு ஏகனாகி நிற்கின்ற ஆன்மா தன் செயலெல்லாம் சிவன் செயலே என்ற தெளிவுணர்ச்சி கொள்வதனாலே அவ்வாறு அந்த ஆன்மா ஏகனாகி இறைவனில் இருப்பதனாலே அந்த ஆன்மாவிற்கு மலப்பற்று முற்றிலும் நீங்கி அதற்குரிய உண்மையான வியாபகத்தன்மை வெளிப்படுகின்றது. அவ்வாறு மலை இருள் நீங்குவதுதான் உயிர் விளக்கம் பெறுதல். விளக்கம் என்றாலே இருள் நீங்கினால்தான் விளக்கம். ஆகையினாலே மலை இருள் நீங்கியது, அதனாலே ஆன்மா சுத்தமடைகின்றது. ஆன்மா சுத்தமடைந்து அந்த ஆன்மா தன்னுடைய வியாபகத்தன்மையை பெறுகின்றது. ஆயினும் அது திருவருளில் அடங்கியே இருக்கின்றது. ஏனென்றால் மலம் நீங்கிய பிறகும் சிவபெருமான் தன் திருவருளாலே அறிவித்தால்தான் அந்த உயிர் அறியும். அதில் மாற்றமே கிடையாது. பெத்த நிலையிலே பிறவி எடுத்து வாழ்ந்து வருகின்ற நிலையிலே திருவருள் உணர்த்தினால்தான் உயிர் உணரும். அதுபோல மலை இருள் முற்றிலும் நீங்கி முத்தி அடைந்த பிறகும் கூட சிவபெருமான் திருவருள் உணர்த்தினால்தான் ஆன்மா உணரும். எனவே உணர்த்த உணரும் என்பது ஆன்மாவிற்கே உரிய பண்பு. அந்த பண்பு முத்தியடைந்தாலும் மாறாது, இயற்கை என்பது மாறாது. அப்ப பெத்த நிலைக்கும் முத்திய நிலைக்கும் என்ன வேறுபாடு? பெத்த நிலையிலே திருவருள் சிவத்தை உணர்த்தினாலும் பெத்த ஆன்மா உணராது. ஆகையினால்தான் திருவருள் பெத்தான்மாக்களுக்கு சிவத்தை உணர்த்தாமல் அந்த ஆன்மாக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிலே உலகத்தையே தான் உணர்த்தி வருகின்றது. ஆனால் முத்திய நிலையிலே ஆன்மா மலையிருளில் இருந்து நீங்கியதனாலே சிவபெருமான் தன்னை உணர்த்தினால் அந்த ஆன்மா உணரும். ஆகையினாலே அதுதான் அந்த பெத்தத்துக்கும் முத்திக்கும் வேற்றுமையை உடைய. மற்றபடி ஆன்மா உணர்த்த உணரும் இயல்பினது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆகையினாலே அத்தகைய ஆன்மா ஏகனாகி இறைவனி நிற்கின்ற அந்த ஆன்மா தன்னுடைய வியாபகத்தன்மையை பெற்று முத்து இன்பத்தை அனுபவிப்பதற்கு தகுதியாகின்றது. ஆகவே ஆன்மா தன்னுடைய வியாபகத்தன்மையை பெற்று விளங்குதலாகிய அந்த செய்தியை விளக்குகின்ற அந்த உயிர் விளக்கம், அப்படிப்பட்ட ஆன்மா முத்தி இன்பத்தை அனுபவிக்கும். ஆகையினாலே அடுத்த அதிகாரத்திலே இன்புறு நிலை என்று முத்தி அனுபவத்தை விளக்குகின்றார். இந்த உயிர் விளக்கத்திலே முதற்குரலிலே சென்ற அதிகாரத்திலே சொன்னபடி ஓராதே ஒன்றையும் முற்று உண்ணாதே நீ முந்தி பாராதே பார்த்ததனை பார் என்று அருளி செய்தார்களே, அதன்படி ஆன்மா தன்னறிவால் அறிகின்றோம் என்ற உணர்ச்சியோடு உலகத்து பொருள்களை எல்லாம் பெத்த நிலையிலே அறிந்து வந்தது. அருளோடு கூடியிருக்கின்ற இந்த முத்தி நிலையிலே அந்த தன்னால் அறிகின்றோம் என்ற அந்த உணர்ச்சி இருக்கக்கூடாது. ஏனென்றால் அருளை உணரும் தகுதி இல்லாமையினாலே பெத்த நிலையிலே உயிர் தானாக அறிகின்றோம் என்று கருதியிருக்கலாம். ஆனால் முத்தி நிலையிலே அருள் அனுபவம் உயிருக்கு கிடைத்து விடுகின்றபடினாலே அந்த நிலையிலும் தன்னால் அறிகின்றோம் என்று கருதக்கூடிய எண்ணத்தை கைவிட்டு அருளால் தான் நாம் அறிகின்றோம், அருளின்றி நமக்கு அறிவு விளங்குதல் இல்லை என்ற தெளிவுணர்ச்சியோடு அந்த அருளிலே அடங்கி அருள்மயமாய் நின்று நியாயமாகிய சிவத்தை தரிசிக்க வேண்டும் என்று உபதேசிக்கின்றார். அதான் நீ முந்தி பாராதே சொன்னால் நான் என் அறிவால் அறிகின்றேன் என்ற உணர்ச்சியோடு நீ சிவத்தை அறியாதே, அவன் அருளால் அவனை அறிகின்றோம் என்ற உணர்ச்சியோடு அறிவாயாக. அருளிலே அருள் என்பது சிவபெருமானுடைய அறிவு, சிவஞானம். அந்த சிவஞானத்திலே உனது ஆன்ம ஞானம் அடங்கப்பெற்று சிவத்தை தரிசிப்பாயாக என்று சொன்னார். அப்படி தரிசித்து அந்த சிவத்தோடு ஒற்றித்து நில் என்று அடுத்த குரட்பாவிலே கூறினார். அந்த ஞான ஒளிக்குள்ளே நீ ஒளிந்து கொள், நீ ஒரு தனித்த முதலாக, நாம் ஒரு தனித்த முதலாக இருக்கின்றோம் என்ற உணர்ச்சியையும் கைவிட்டு சிவத்திலே அடங்கினில் ஒற்றித்தனில் என்று சொன்னார். அருளை தாரகமாக கொண்டு சிவத்தை தரிசிக்க வேண்டும், அப்புறம் அந்த சிவத்தோடு ஒற்றித்துவிட வேண்டும். ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு என்றால் அவன் அருளாலே அவனை அறிகின்றேன் என்ன அறிவால் அறியவில்லை, அவன் அருளாலே அறிகின்றேன் என்றுதான் அந்த ஆன்மா கருதுகின்றது. அந்த கருத்தும் அந்த கருத்தையும் கடந்துவிட வேண்டும். அறியப்படும் பொருள் சிவம், அறிகின்ற பொருள் ஆன்மா, எனக்கு துணை செய்யும் பொருள் திருவருள் என்ற அந்த பேத உணர்ச்சியும் அகன்று, அதாவது இன்னொரு குணத்திலே சொல்ல வேண்டும் என்றால் ஆன்மா சிவத்தை மட்டுமே கருதி நிற்க வேண்டும். அதுதான் ஏகனாக நின்ற தான் ஒரு பொருள் இருக்கின்றோம் என்ற எண்ணத்தையும் விட்டுவிடுதல். ஆன்மாவினுடைய இயற்கை என்னவென்றால் ஒரு பொருளை அறியும் பொழுது அந்த ஒரு பொருளைத்தான் அறியும். அது எப்பவுமே அப்படிதான். முத்தி நிலையிலும் இல்லை, பெத்த நிலையில் எடுத்துக்கொண்டாலும் பெத்த நிலையிலே பொறிகளின் துணை கொண்டு விடயங்களை ஆன்மா அறிந்து வருகின்றது. இப்போ பெத்த நிலையிலே ஆன்மா கண் என்ற பொறியின் துணை கொண்டு ஒரு உருவத்தை காண்கின்றது என்றால், அந்த சமயத்தில் செவியை கொண்டு கேட்டலோ மூக்கை கொண்டு முகர்தலோ ஏனைய அறிதல் நிகழ்ச்சிகள் நடைபெறா. காணும் பொழுது காண மட்டும்தான் செய்யும், கேட்க முடியாது. கேட்டதென்றால் கேட்டலை தான் செய்ய முடியும். தொலைக்காட்சியெல்லாம் பார்த்து காண்கின்றோம், கேட்கவும் செய்கின்றோம் என்றால் என்றால் என்று சொன்னால் அது விரைவாக அடுத்தடுத்து நிகழ்கின்றது. ஆகவே ஏதாவது ஒன்றைத்தான் ஆன்மா அறிய முடியும். அதான் சென்றவிடத்தால் செலவிடாது தீதுரியின் நன்றின்பால் விப்பது அறிவு என்று திருக்குறள் சொல்லும் பொழுது அதற்கு உரையாசிரியர் பரிமேலழகர் எழுதுவார், சென்ற இடம் என்றால் மனம் செல்லக்கூடிய புலன்கள், அந்த புலன்கள் ஐந்து இருக்கின்றன. சுவை ஒளி ஊறு ஓசை மனம் என்று புலன்கள் ஐந்து இருக்கின்றன. அப்ப சென்ற இடங்களால் அப்படின்னு பன்மையில் சொல்லியிருக்கவன், ஏன்னா ஐந்து புலன்கள் இருப்பதனாலே, புலன்கள் பன்மையாக இருப்பதனாலே அந்த புலன்களை இடம்னு சொல்லும்போது இடங்கள்னு பன்மையில சொல்லியிருக்கணும், சென்ற இடங்களால் செலவிடாது. ஆனா இடங்களால் பன்மையில சொல்லாம ஐந்து புலன்கள் இருந்தும் இடத்தால் ஒருமையில சொன்னாரே என்றால், புலன்கள் ஐந்து இருந்தாலும் ஒரு புலனை அறியும் போது இன்னொரு புலனை ஆன்மா அறிவது இல்லை, ஆகையினாலே இடத்தால் என்று ஒருமையார் கூறினார் என்று அருமையாக எழுதுவார். ஆகையினாலே பெத்த நிலையானாலும் சரி முத்தி நிலையானாலும் சரி ஒரு பொருளை அறியும் பொழுது அந்த ஒரு பொருளைத்தான் ஆன்மாவால் அறிய முடியும். அப்ப இன்னொன்றையும் அது அறிய முற்பட்டது என்றால் அதற்கு தெளிவான அறிவு அங்கே நிகழாது. அப்ப ஆன்மா தன்னையும் அறிந்து சிவத்தையும் அறியும் என்றால் அதான் அறிகின்றவன் தான் அறியப்படும் பொருள் சிவம் என்ற அந்த நிலை. அந்த நிலையில வந்து ஆன்மா அறிபவன் என்ற முறையிலே தன்னையும் அறிந்து நிற்கின்றது, அறியப்படும் பொருள் என்ற முறையிலே சிவத்தையும் அறிந்து நிற்கின்றது. நீ உன்னை பற்றிய எண்ணத்தையே விட்டுவிடு, சிவத்திலேயே உன்னுடைய சிந்தையை முழுக்க வைத்துவிடு என்று சொல்லுகின்றார்கள். அதுதான் ஏகனாக நிற்ற. மற்றபடி இடப்பயிற்சி இல்லை. சிவத்தை பிரிந்து ஆன்மா இருப்பதாகவும் பிறகு சிவத்தோடு கலப்பதாகவும் அப்படி அர்த்தம் என்று. அதனால் கடலோடு போய் நீர் போய் கலப்பது மாதிரின்னு சொல்வது எதற்குன்னா, திருப்பி மீட்சி இல்லை என்பதை உணர்த்துவதற்கு தான். முதல்ல ஆற்று நீர் கடலில் வைத்து பிரிந்திருந்தது, அப்புறம் அது ஆற்று நீர் வந்து ஓடோடி சென்று கடலிலே கலக்கின்றது என்று முற்றிலுமாக அதை போல அந்த ஓமையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கடலை சேர்ந்த ஆற்று நீர் அதனை விட்டு பிரியாது என்பதற்காகத்தான். அது மாதிரி சிவபெருமானை அடைந்துவிட்டு அந்த முத்திநிலை அடைந்துவிட்டான்மா மீள அந்த சிவச்சாரல் நின்று நீங்காது என்பதை, அந்த மீட்சி இல்லை என்பதை காட்டுவதற்காகத்தான் முன்னிறை நீர் சிறைமுறைய முடுகி ஓடி முன்னீர் சேர்ந்து அந்நீராய் பின் நீங்கா முறை போல் என்று அந்த கடல் நீரோடு ஆற்று நீர் கலத்தல் ஓமையாக கூறப்பட்டது. மற்றபடி ஆன்மா சிவம், சிவம் எப்போதுமே தன் வியாபகத்தன்மை குன்றாமல் குறைவிலா நிறைவாக இருக்கக்கூடிய சர்வ வியாபக பொருள் சிவம். ஆன்மாவும் அருளை சார்ந்து மலத்தை நீக்கிக் கொண்டபடியினாலே அதனுடைய உண்மை வியாபகத்தை ஆன்மா முத்தி நிலையிலே பெறுகின்றது. அப்படி ஆன்மாவும் சிவம் அப்படி வியாபக பொருளாக இருக்கின்ற பட்சத்திலே போக்குவரவு புரிதல் என்பது அங்கே இருக்க முடியாது. ஏன்னா ஆன்மா முழுக்க சிவம் கலந்திருக்கின்றது. அப்போ ஆன்மா சிவத்தை விட்டு பிரிந்து வேறெங்கோ இருந்தாலும் அல்லவா அது திருப்பி சிவத்தை வந்து சேர்ந்து ஏகனாக நிற்கும் சொல்ல முடியும். ஆகவே ஏகனாக நிற்றல்னா அறிவு நிலையில் வச்சுதான் சொல்கின்றார். அந்த அறிவு சிந்தனை செய்கின்றதே அந்த ஆன்மா அறிவு, அது எதை மட்டுமே சிந்திக்க வேண்டும், சிவத்தை மட்டுமே சிந்திக்க வேண்டும். அதாவது தான் ஒரு பொருளாக இருந்து கொண்டு சிவத்தை சிந்திக்கின்றோம் என்ற உணர்ச்சியும் நீத்து, அதான் தன்னை விடுத்து, அதான் நான் கெட்டவாபாடின்னு சொல்றதுன்னா அதான் தான் கெடுதல். என்ன ஆன்மா என்ன அழிந்தா போகின்றது கெடுதல் சொல்வதற்கு இல்லை. நம்முடைய அருளாளர்கள் எந்த கருத்திலே சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் அதை சாத்திர கண் கொண்டு பார்த்தால்தான் தெரியும். நான் கெட்டவாபாடி செல்லேனம் கொட்டோமோ ஊன்கட்டு உயிர்கட்டு ஒவ்வொன்னா சொன்னாங்க. தத்துவ சுத்தியெல்லாம் அடைந்து விடுதல் அதான் ஊன்கடுதல் உயிர்கடுதல். உயிர்கடுதல் வந்து அடுத்த உயிர் என்பதை பிராணவாயுன்னு கொள்ளலாம். பிராணவாயு போன்ற தாத்விகங்கள் இருந்து நீங்குதல், தத்துவங்கள் இருந்து நீங்குதல், உள்ளமும் போய் அப்படிங்கும் போது அந்த மனதால் எழக்கூடியது பாசஞான பசுஞானம். பசுஞானத்தை மனம்னு சொல்லுவாங்க, உள்ளம்னு சொல்லுவாங்க. அந்த பசுஞானமும் கெட்டு அப்புறம் நான் கெட்டுங்கும் போது அதான் அறிபவனாக நான் இருக்கின்றேன், அறியப்படும் பொருளாக சிவம் இருக்கின்றது, அவன் அருளின் துணை கொண்டு அந்த சிவத்தை அறிகின்றேன், அருளின் துணை கொண்டு அறிகின்றேன் அப்படின்னு சொன்னாலும் அறிகின்றவனாக நான் இருக்கின்றேன் என்ற கருத்தும் அங்கே நீங்க வேண்டும். சிந்தனை சிவத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். தன்னை பற்றி கூட அங்கே ஆன்மா சிந்திக்காமல் சிவத்தையே சிந்திக்கின்றது. இப்படி ஆன்மா தன்னை இழந்தான், ஆன்மா தன்னை இழத்தல் சொல்வதுதான். இப்படி தன்னை இழந்து விடுவதனாலே, தான் கெடுவதனாலே ஆன்மாவிற்கு பெரிய லாபம் தான். அதுதான் ஆன்மா லாபம்னு சொன்னாங்க. ரொம்ப நமக்கு ஆச்சரியமா இருக்கு. தன்னை இழந்து விடுதல் ஆன்மாவுக்கு பெரிய லாபம் தான். அப்படி தன்னை இழந்தாதான் சிவம் கிடைக்கும். அதான் மணிவாச பெருமாள் சொல்லும்போது தந்தது உண்டன்னைன்னு சொன்னாங்க. எப்போ தாரா தந்தது உண்டன்னை சிவபெருமானே, நீ எனக்கு என்ன பொருளை தந்தாய் என்றால் உன்னையே தந்து விட்டாய். அப்ப தந்தது உண்டன்னைன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன விளங்குது? சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு தம்மையே தந்து விட்டார், அனுபவ பொருளாக தம்மையே தந்து விட்டார். எப்ப தாரார் அடுத்த வார்த்தையை பார்க்கணும். கொண்டது எந்த அன்னை, என்னை கொண்டுதான் உன்னை தாரா. ஆகவே கொண்டது எந்த அன்னை, அதான் அங்க வந்து என்னை கொண்டு நீ என்னை நீ ஏற்றுக்கொண்டு உன்னை தருகின்றாய் என்று சொல்லும் பொழுது என்னை கொண்டு உன்னை தருகின்றாய் என்றால் அந்த என்னை கொண்டு என்பதிலே கொண்டது எந்த அன்னை என்பதிலே நான் வந்து நான் என்ற உணர்வை, நான் ஒரு பொருள் இருக்கின்றேன் என்ற உணர்வு, நம்ம மாதிரி நான்கிற உணர்வுனா நம்ம நான் என்னை விட்டு ஆள் கிடையாது, அந்த உணர்விலிருந்து நீங்கிக் கொள்ள வேண்டும்னு நாம் அதிலிருந்து நீங்குவதற்கே போராடி வருகின்றோம். ஆனால் முத்திய நிலையில் ஆன்மா வந்து அதிலெல்லாம் கடந்ததுதான், அதுக்கு செருக்கு கிடையாது. அவன் அருளால் தான் அவனை அறிகின்றேன் என்ற தெளிவு வந்துவிட்டது. என் அறிவால் அறிகின்றேன் அது கருதல, திருவருளால் தான் சிவத்தை அறிகின்றேன் அப்படின்னு தான் அதில் இருக்கு. அது மிகச்சிறந்த நிலைதான். ஆனாலும் திருவருளால் நான் ஒரு பொருளாக இருந்து சிவத்தை அறிகின்றேன் என்று அறிபவனாக நான் இருக்கின்றேன் என்ற அந்த தன்னை பற்றிய எண்ணத்தையே விட்டு விடுதல் தான் மிக மேலான துறவு அதுதான். அப்ப அதான் தன்னையே துரத்தல், தன்னையே இழத்தல் என்றெல்லாம் சொல்வது, நான் கெட்ட வாபாடின்னு சொல்வதெல்லாம் அதுதான். இந்த மாதிரி இடங்கள்லாம் நாம் இந்த பொருளை கொள்ள வேண்டும். அப்படினாலே அதான் அப்பர் சுவாமியிடம் சொல்லு, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொன்றாக அவள் இழந்து தன்னையும் இழந்தாள் என்ற கருத்திலே சொல்வார்களே, எல்லாம் தான் ஒரு பொருள் இருக்கின்றோம் என்ற எண்ணத்தையே விட்டுவிட்டு சிவத்திலேயே அந்த அறிவானது அழுந்தி எழுத்த அப்படிப்பட்ட ஒரு நிலை அதான் ஏகனாக நின்றது. அப்படி நிற்பதற்கு யாரும் சொல்ல வேண்டாம், சிவ தரிசனம் செய்கின்ற ஆன்மாவுக்கு யாரும் வலியுறுத்த வேண்டாம். ஏன்னா பிறவி துன்பம் அதற்கு நன்றாக தெரியும், சிவ பேரின்பம் அதன் மீது அதற்கு மிகவும் ஆர்வம் இருக்கும். ஆகையினாலே வெயிலிலே வருந்திய அந்த வருத்தம் அறிந்தவன் நிழலை நெருங்கிவிட்ட பிறகு அவனுக்கு அந்த நிழலை சேருன்னு யாரும் அவன் சொல்ல வேண்டியதில்லை. அதுபோல பிறவி துன்பத்தை நன்கு உணர்ந்து அந்த பக்குவான்மா சிவபுண்ணியங்களை ஏற்றி இந்த சிவம் தான் வேணும், இந்த சிவமே எனக்கு வேண்டும் வேண்டும்ங்கிற கருத்தோட தான் பல பிறவிகள் அது சிவபுண்ணியங்களையே செய்தது. மற்ற உலக பெயர்களெல்லாம் உதறி தள்ளி நாயன்மார்கள் நின்றார்களே, எது வந்தாலும் சிவபுண்ணியத்துக்கு தடையாக இருந்தால் எதுவானாலும் சரி, சங்கநிதி பத்மநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானால தருவாரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோ என்றார்களே. சிவச்சார்பினர் அல்லாதவர்களுடைய சார்பு அது எவ்வளவு உலகியல் பயன்களை தந்தாலும் அது தேவையில்லை, எல்லாத்தையும் உணவு உதறிவிட்டு சிவபுண்ணியமே கதின்னு சிவபுண்ணியங்களை ஏற்றி நின்றார்களே, எதற்காக ஏற்றி நின்றார்கள் என்றால் இந்த சிவத்தை பெறுவதற்காக தானே. அந்த சிவம் இப்போது அவன் அருளாலே அந்த சிவமானது தன்னை காட்டி நிற்கின்றது, தரிசனம் தந்து நிற்கின்றது. அந்த சிவமே தரிசனம் கிடைத்த பிறகு அந்த சிவத்தோடு ஒற்றித்து கலப்பதற்கு, ஒன்றாக கலப்பதற்கு இந்த ஆன்மாவுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இந்த சிவம் வேண்டும் வேண்டும் என்றுதான் இது பல பிறவிகளிலே சிவபுண்ணியங்களை செய்தது. இப்போது அந்த சிவமே தரிசனம் தருகின்றது, எனவே இது சிவத்தோடு ஒன்றாக கலந்து நிற்கணும். அப்போது அந்த சிவமானது அதற்கு எப்படிப்பட்ட இனிய அனுபவ பொருளாக இன்ப பொருளாக விளங்கும் என்று சொன்னால், பிறவிகளிலே இருந்தவரை சிவம் எப்படி விளங்கியது அந்த ஆன்மாவுக்கு? இது ஆன்மா வினையை செய்கின்றது. எப்பவும் பிறவியில இருக்கும்போது யான் எனதுங்கிற உணர்வோடு இருந்து கொண்டு அது நல்வினை தீவினைகளை எல்லாம் செய்கின்றது. அப்ப சிவம் எந்த நிலையிலே விளங்குகின்றது அந்த ஆன்மாவுக்கு? செய்த வினைக்கு வினையினுடைய வன்மையை அறிந்து அந்த வினையினுடைய வன்மைக்கு தகுந்த அளவு சரியா துல்லியமா பலனா அளந்து கொடுக்கணும். கடையில போனா எவ்வளவு விலை கொடுக்கமோ அந்த அளவுக்கு பொருள் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தொடர்பு தான் சிவத்துக்கும் நமக்கும். ஏன்னா நமக்குதான் சிவத்து மேல ஒரு அன்புன்னு இல்லையே, நமக்கு அன்பு உலக பொருள்கள் மேல. அப்போ இறைவன் இருப்பதை ஆனா ஒத்துக்கொள்கின்றோம், ஆனா அந்த உலக போகங்களை பெறுவதற்கு என்ற அளவிலே இறை வழிபாடை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனை நாம் நேர்த்தி கடனாக கொண்டு அதனை அடைய வேண்டும், இதனை அடைய வேண்டும், அதற்கு நீ துணை செய்ய வேண்டும் என்ற அளவில் மட்டுமே சிவ வழிபாடு செய்தோம் என்றால், அப்ப சிவபெருமான் என்ன நமக்கு தருகின்றார்? நாம் செய்த புண்ணியத்திற்கு தகுந்த அளவு அந்த பலனை தருகின்றார், நடந்து கொடுக்கின்றார். அதே சமயத்தில் தீவினை செய்தால் அதன் பலன் நாம விரும்பாவிட்டாலும் நமக்கு ஊட்டி விடுகின்றார் இல்லையா? அப்ப நாம் அவர் ரொம்ப கண்டிப்பான ஒரு தலைவனாகத்தான் நாம் அந்த சிவபெருமானை அறிந்து வந்தோம். சில சமயம் நாம சிலவற்றை எதிர்பார்ப்பதில்லை, ஆனாலும் சிவபெருமான் நாம் எதிர்பாராத அனுபவங்களை எல்லாம் நமக்கு தந்தும் விடுகின்றார். அப்போல்லாம் நமக்கு வந்து அந்த சிவபெருமானிடத்திலோ திருவரு அருளிடத்திலோ நமக்கு அவ்வளவு இனிமை இல்லை. என்ன இறைவன் இப்படிலாம் பண்றாரு, திருவருள் இப்படியெல்லாம் எங்கெல்லாமோ தள்ளுகின்றதே, படுத்துகின்றதே என்று என்னை போன்றவர்கள் பக்குவம் இல்லாமல் சொல்லி வருகின்றார். அப்போ அந்த பெத்த காலத்திலே திருவருள் இனிமை தராமல் இந்த ஆன்மாவுக்கு இருந்தது இல்லையா? ஆனா அந்த முத்தி காலத்திலே அதே திருவருள் தானும் மிகுந்த இனிய பொருளாக பேரின்பம் தரும் பொருளாக விளங்குகின்றது. அப்ப திருவருள் வந்து இப்படி இரண்டு நிலைகளை மேற்கொள்கின்றதா சொன்னால் அதைத்தான் ஓமை மூலமாக விளக்குகின்றார். இந்த செய்தியே சொல்லவில்லை, ஓமையிலே வைத்து முடித்து விடுகின்றார். என்ன சித்திக்கும் பால் தானும் கைக்கும், பாலுடைய இயல்பு என்ன? பால் சித்திக்கும், அதான் அதனுடைய இயல்பு. ஆனா அந்த பால் எப்படி இருக்கின்றது? கைத்து இருக்கின்றது. சித்திக்கும் பால் கைத்து விடுகின்றது. அதற்கு காரணம் என்னவென்றால் அது பாலினுடைய குற்றம் என்று. பாலிலே எந்த திரிவும் இல்லை, நாவிலே உள்ள பித்தம். இவனுக்கு நாவிலே பித்தம் ஏறி இருப்பதனாலே தித்திக்கின்ற பால் இவனுக்கு கைப்பாக உள்ளது. அந்த நாவானது பித்தத்தினின்றும் நீங்கி திருந்தி விட்டது என்று சொன்னால் அப்போ அந்த பாலினுடைய உண்மையான தித்திப்பை அந்த நாக்கு உணரும். அது மாதிரி அருளுடைய இயல்பு எப்பவுமே இனிமை தருவதுதான், பேரின்பம் தருவதுதான். ஆனால் ஆன்மா அறிவு அந்த அருள் அனுபவத்தை பெறக்கூடிய தகுதியிலே இல்லாமல் அந்த நாக்கு பித்தத்திலே இருந்தது போல இந்த ஆன்மா அறிவு மலச்சார்பிலே இருந்தது, ஆணவ மலச்சார்பிலே இருந்தது. ஆகையினாலே ஆணவ மலச்சார்புற்று கிடந்ததனாலே அந்த ஆன்மா அறிவு திருவருளுடைய இனிமையை உணராமல் இருந்தது. பெத்த நிலையிலே திருவருளை வேண்டாமல் அது உலகத்தை வேண்டி நின்றது. அப்போ ஏன் அந்த அருள் வந்து அதுக்கு இனிக்கல அப்படின்னா, சுவாமி என்ன கருதுகின்றார்? உலக சார்பு தீயது என்று நாம் உணர வேண்டும். உணர்ந்து அந்த உலக சார்பை விடுத்து இந்த ஆன்மா சிவச்சார்பை வேண்டி நிற்க வேண்டும் அப்படின்னு சுவாமி எதிர்பார்க்க. ஆனா நாம என்ன எதிர்பார்க்கோம்? இந்த உலக சார்பு மிக சிறப்பாக நமக்கு வேண்டும், உலகத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாம் வேண்டும், துன்பம் எதுவும் வேண்டாம். இன்பமும் துன்பமும் சேர்ந்துதான் உலகம் இருக்கின்றது. அதற்காக துன்பமும் இருக்கு என்பதற்காக நான் உலகம் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். எனக்கு உலக சார்பு வேண்டும், அதில் உள்ள இன்பம் மட்டும் வேண்டும், துன்பம் வேண்டாம் என்ற அளவிலே நான் நினைக்கின்றேன். ஆனால் சிவபெருமான் நினைக்கின்றார் என்றால் இந்த ஆன்மா உலக சார்பை நாடாமல் தன்னை நாடி நிற்க வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். அப்ப சிவசங்கல்பம் ஒரு மாதிரி இருக்கின்றது, என்னுடைய விருப்பம் வேறு மாதிரி இருக்கு. ஆனா யார் விருப்பம் வந்து மேலோங்கும்? என்ன அந்த உலக பிறவியே தந்தவர் சிவபெருமான், என்னை உலகத்திற்கு தந்தவன் அப்படின்னு நினைக்கும் போது அவன் அருளாலே இந்த உலகத்தில் வந்துகிட்டு நான் அதற்கு மாறாக நினைத்தேன் என்றால் அப்போ என்னுடைய எண்ணம் எவ்வாறு கைகூடும்? அதனாலதான் வந்து நமக்கு அந்த மாதிரியான இறை அனுபவத்திலே இறைவன் என்ன நமக்கு ஏற்றார் போல காரியங்களை செய்வதில்லையே என்று நாம் கருதுகின்றோம். ஏன்னா அவனுடைய எண்ணம் தான் உயர்ந்த எண்ணம், நேரிய எண்ணம். அந்த எண்ணத்தின் வழி நான் நின்றால் அது எனக்கு நன்மை. சிவசங்கல்பத்துக்கு மாறாக நான் வந்து இந்த உலகத்தையே வந்து நான் வந்து அனுபவ பொருள், சிவம் வந்து என்ன உயிர்களாகிய உனக்கு நான் தான் அனுபவ பொருள், நீ சித்து பொருள், நானும் சித்து பொருள், ஓரினம். எனவே உயிராகிய உனக்கு நான் தான் அனுபவ பொருள். இதை நீ உணர்வதற்காக வேண்டி இந்த பிறவியை உனக்கு கொடுத்திருக்கின்றேன். உயிராகிய உனக்கு நான் தான் அனுபவ பொருள், நீ என்னைத்தான் அனுபவிக்க வேண்டும். ஆனால் சிவமாகிய என்னை அனுபவிப்பதற்கு உனக்கு இன்னும் தகுதி வரவில்லை. அந்த தகுதியை வளர்த்துக் கொள்வதற்காக இந்த பிறவியை உனக்கு கொடுத்திருக்கின்றேன். சிவானுபவமாகிய அந்த முத்தி இன்பமாகிய தகுதியை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு இந்த பிறவியை தந்திருக்கின்றேன். எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும்? வழிபாட்டின் மூலமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நீ நம்மை வழிபட்டு நீ முத்தி இன்பத்திற்கு தகுதி பெறுவாயாக என்ற கருத்திலே உனக்கு பிறவியை தந்திருக்கின்றேன் என்று சிவபெருமான் கருதுகின்றான். ஆனால் நாமோ இந்த உலகம்தான் அனுபவ பொருள், சிவம் அனுபவ பொருள் அப்படிங்கிற சிந்தனையே இல்லை. இந்த உலகம்தான் அனுபவ பொருள், இந்த உலக அனுபவத்தை அறவழியிலாயினும் சரி அல்லது அறத்தை கடந்தனாலும் சரி எப்படியாவது இந்த உலக அனுபவத்தில் நாம இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அப்ப சிவபெருமான் அந்த இந்த எண்ணம் தவறு என்பதை எனக்கு உணர்த்துகின்றான். அதனாலதான் மரக்கருணையை செலுத்துகின்றான். அதுதான் அது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னவென்றால் சில சமயம் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஆன்மா ஒரு தவறை செய்கின்றது, அது சிவபெருமானும் விட்டுட்டார் அப்படின்னா தன்னுடைய மரக்கருணையை அந்த ஆன்மாவிடம் காட்டிவிட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்னு அது கருத்து. எத்தனையோ பேர் எவ்வளவோ தவறுகள் செய்யறாங்க ஐயா, ஆனா இறைவன் கண்டிக்கவா செய்தார் உடனே உடனே அப்படின்னு கேட்கிறோம் சிலர் வந்து இல்லையா. அப்ப என்னன்னா அந்த மரக்கருணையை அவர் காட்ட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். என்ன சித்தாந்த நோக்க நம்ம பார்க்க வேண்டும், உலகியல் நோக்கில பார்த்துட்டு இருந்தா அது வளர்ச்சி என்று யாருக்குமே தெரிய வேண்டாம், ஒருத்தரும் தெரிய வேண்டாம், ஒருத்தருக்கும் தெரியாம நான் ஒரு தப்பு செஞ்சுட்டு மகிழ்ந்துகிட்டேன், எல்லாரும் ஏமாளியாக்கிட்டப்பா அப்படின்னு நான் மகிழ்ந்துகிடுறேன். ஆனால் அந்த வினை, அந்த தவறான வினை என்ன ஆனது? புத்தி தத்துவத்திலே அது பாவம் என்ற பெயரிலே சஞ்சிதமாக கிடக்கின்றது. அது எங்க போயிட்டது? அழிஞ்சா போயிட்டது? இல்ல, அது புத்தி தத்துவத்திலே கிடக்கின்றது. கிடந்து அது உரிய காலம் கூட்டி வைக்கும் பொழுது அது பிராரத்த துன்பமாக வந்துவிடும் அல்லவா. ஆக நூல்களை படிக்கும் பொழுது இந்த உணர்ச்சி தோன்றினாலும் எப்பொழுதும் கூடவே இருக்கின்ற அந்த ஆணவ மறைப்பானது இவற்றை இந்த உணர்ச்சியெல்லாம் மேலோங்க விடாமல், சித்தாந்த உணர்ச்சியை மேலோங்க விடாமல் கீழான விடயங்களிலேயே தள்ளுகின்றது. அதனால தான் அந்த ஆணவ மனசக்தியை அதோ நியாமக சக்தின்னு சொன்னார்கள், கீழேயே தள்ளும். அப்ப கீழே தள்ள தள்ள அந்த மலச்சக்தியின் காரணமாக இந்த ஆன்மா வினைகளை செய்து அந்த வினைகளின் பலனை உணர்ந்து ஏன் துன்பத்தை கொடுக்கின்றார் பாவத்துக்கு, அந்த துன்ப அனுபவம் தான் ஒருவனை திருத்துகின்றது. அதான் எவ்வளவு நூல்களை கற்றாலும் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும்னு சொன்ன மாதிரி அந்த வினைக்கீடாக விளங்கக்கூடிய அறிவே விளங்கிக் கொண்டு அதன் மூலமாக வேண்டாத நெறியிலே நெறியெல்லாம் நெறியிலே சென்று வந்தான் என்றால் அப்ப ஏன் தண்டம்னு ஒண்ணு வச்சிருக்கின்றார் என்றால் எதனாலும் நெறிக்கு வராத ஆன்மா அதனாலே நெறிக்கு வந்துவிடும். அதான் நெறியிலிருந்து தப்பியவருக்கு நெருஞ்சிய வைத்தான்னு கூட திருமந்திரம் சொல்லும் அந்த கருத்தை. அப்ப பாருங்க எப்படியாவது நீ நெறிக்கு வந்துரு. அதான் நெறிய வந்து தப்புனா அங்க நெறிஞ்சு குத்தும்னா அப்ப அந்த நெறிஞ்சு குத்து அந்த சுன்பம் இருக்க முடியாம என்ன செய்வான்? திருப்பி நெறிக்கு வருவான். எப்படியாவது நெறிக்கு வர வேண்டும், எப்படியாவது முத்தி பேரின்பத்தை இந்த ஆன்மா பெற்றுவிட வேண்டும், அதுக்கு எது எதெல்லாம் தடையோ அந்த தடையெல்லாம் நீக்க வேண்டும் என்ற பரங்கருணையோடு தான் இறைவன் செயல்பட்டு நம்முடைய நெறியெல்லாம் நெறிக்கெல்லாம் நம்மை வன்மையாக தண்டித்து இந்த அருளானது நமக்கு இன்பத்தை தராமல் துன்பத்தை தருவது போல் விளங்கியது. ஆனால் ஏன் அந்த துன்பத்தை தந்தது என்றால் உலகமே நமக்கு சார்பு என்ற கருத்திலிருந்து நாம் நீங்கினால்தான் சிவச்சார்பை நோக்கி செல்ல முடியும். ஆகவே அந்த உலகச்சார்பு உலகப்பற்றை நீக்குவதற்காகத்தான் நாம் பிறவியிலே வாழ்ந்தது காரும் அந்த அருள் நமக்கு கைப்பது போல் தோன்றுகின்றது. ஆனால் இப்பொழுதுதான் தெரிகின்றது எதற்காக அருளானது என்னை பேதித்து வளர்த்து எடுத்தது, எதற்காக அடித்தடித்து என்னை வந்து இப்படி நெறிக்கு உய்வித்தது என்றால், எப்படியாவது அந்த தீய நெறியை விட்டு நன்னெறியிலே ஞான நெறியிலே வந்து சேர வேண்டும் என்ற கருணையினால்தான். அந்த கருணையோடு இந்த அருளானது தன்னுடைய அந்த ஆன்மா தகுதி பெற்று விட்டதனாலே நோயோடு இருந்தவரை உணவையே ஊட்டாமல் மிகுந்த கண்டிப்போடு, கசப்பான மருந்தாக இருந்தாலும் அந்த மருந்தை கண்டிப்போடு கொடுத்து வந்த தாய் போல இருந்த அந்த அருளானது நோய் நீங்கிவிட்டபடியினாலே அன்பை வெளிப்படுத்தி இனிய உணவை ஊட்டுவது போல ஆணவ நோய் நீங்கிய முத்தான்மாவுக்கு சிவமாகிய அமுதத்தை ஊட்டி அந்த அருளானது தன்னுடைய உண்மையான இனிமையை அந்த ஆன்மாவுக்கு தருகின்றது என்ற கருத்தை இந்த இரண்டாவது குறட்பாவிலே வைத்திருந்தார். தித்திக்கும் பால்தானும் கைக்கும் திருந்திடும் நா பித்தத்தின் தான் தவிர்ந்தபின் என்று அமைத்திருக்கின்றார். திருந்திடும் நா பித்தத்தில் தான் தவிர்ந்தபின் கைக்கும், பால்தானும் சித்திக்கும் அதனை தானும் அறியும் என்றெல்லாம் சொற்களை கூட்டி உரைப்பர். இதனை நிரல் நிறையாக வைத்தே உரைக்கலாம். நா பித்தத்தின் தித்திக்கும் பால்தானும் கைக்கும். நா பித்தத்தின், நா என்பது நாக்கு, நாக்கு பித்தத்தில் உள்ள போது தித்திக்கும் பால்தானும் கைக்கும். இயல்பாக தித்திப்பை உடைய பால்தானும் கைக்கும். எப்பம் கைக்கும்? நா பித்தத்தில் உள்ள போது கைக்கும். தான் பித்தத்தில் தவிர்ந்தபின், அந்த நாக்கானது பித்தத்திலிருந்து நீங்கிய பின் திருந்திடும், அந்த நாக்கு திருந்தி அது பாலினுடைய உண்மையான சுவையை அறியும் என்று பிரித மொழிதர் அணியிலே வைத்து சித்தாந்த பொருளை நாம் அறிவித்து உணர்ந்து கொள்ளும்படி அருமையாக வைத்துள்ளார். குரல் வெண்பாவிற்கே அந்த பிரித மொழிதர் அணி மிகச் சிறப்பானது. பல குரட்பாக்களை வள்ளுவ பெருமான் அமைத்து உலகியல் கருத்துக்களை விளக்குவது போல இங்கே மெஞ்ஞான கருத்தை அவ்வாறு விளக்குகின்ற அந்த சீலம் நாம் உணர்ந்து போற்றத்தக்கதாக விளங்குகின்றது. அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார், உயிர் விளக்கம் என்ற அதிகார பெயர். அப்ப உயிரானது தன்னுடைய வியாபகத்தை அது பெறுகின்றது. பிறவி எடுத்து வாழ்கின்ற நிலையிலே சூக்கும உடலிலும் தூள உடலையும் பெற்று அணுத்தன்மை பெற்று கிடந்து மாயாகாரிய உலகத்தை எல்லாம் மிகப்பெரிய பொருள் என்று போல கருதி வந்தது. ஆனால் முத்தி நிலையிலே 36 தத்துவங்களையும் கடந்து தத்துவ சுத்தி அடைந்து அருளை சார்ந்து சிவத்தை தரிசித்து சிவத்தோடு ஏகனாகிவிட்ட அந்த நிலையிலே அந்த ஆன்மாவானது அந்த எடுத்துக்கொண்ட அந்த உடல் இருக்கின்றதே, அந்த உடல் எப்போது நீங்கும் என்றால் பிராரத்தவினை நீங்கும் அளவும் உடல் நீங்காது. ஒரு பிறவி எடுத்திருக்கோம்னா இந்த பிறவியை வந்து என்னென்ன வினைகளை எல்லாம் அனுபவிப்பதற்காகத்தான் இந்த பிறவி அப்படின்னு வரையறுக்கப்பட்டது. எல்லாமே பேரிழவு துன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு, பேரிழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டதுன்னு சொன்னார். ஆகவே ஒரு பிறவியில என்னென்ன வினை அனுபவங்கள்னு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. உடல் வாயிலாகத்தான் அந்த அனுபவம் உயிரை வந்து அடைகின்றது. ஆனால் இங்க உயிர் சிவபெருமானோடு ஏகனாகி நிற்பதனாலே அந்த சிவன் முத்தர்களுக்கு உடல் அளவிலே பிராரத்தம் வந்து உடல் ஊழாய் கழிந்துவிடும் என்பார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த பிராரத்த அனுபவம், அதாவது இந்த பிராரத்த சார்பு இருக்கும் வரை அந்த உடல் இருக்கும் ஆகையினாலே உடல் அளவிலே அந்த பிராரத்தம் வந்துட்டு போகும், உயிரை ஒன்றும் அது பாதிக்காது. உயிர் சிவத்தோடு ஏகனாக நிற்கின்றது, உயிர் அந்த பிராரத்தத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, உடல் அளவிலே அந்த பிராரத்தம் வந்து போகும். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த உடல் இருப்பதனாலே இந்த முத்தி அனுபவமானது இப்போது பெற்றிருந்தாலும் உடலை சார்ந்து பிறவியிலே உழன்ற அனுபவம் தான் அந்த ஆன்மாவுக்கு மிகுதி. அப்ப பண்டை பயிற்சி வயத்தினாலே ஒரு வழி சிவச்சார்பிலே பிறழ்ந்து அதான் ஆசையுடன் அங்குமிங்கும் ஆகிய அலமருவோர்